சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அங்கர்களும் வணக்கம் 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 வணக்கம். வாழ்க வளமுடன் அன்பர்களே, இன்றைய தியானம் புத்தன் பாரிலே உள்ளோர் வெவ்வேறு பொருட்களை குறித்து பித்து பிடித்திருக்கையில், பெண்மானே நான் உன் பொருட்டு பித்தன் ஆவேனாக. பரம்பொருளுக்கு அமைந்துள்ள பல பெயர்களுள் பித்தன் என்பது முற்றிலும் பொருத்தமானது. உயிர்களை தனக்கு உரிமையாக்கிக் கொள்ளுதலில் அவன் பெரும் பித்து பிடித்துக் கொண்டிருக்கின்றான். இனி அவனை அடைய வேண்டும் என்னும் பித்தம் உயிர்களுக்கு வந்துவிட்டால் முன்னேற்றம் மிக எளிதாகிவிடுகின்றது. ஏத்தார் பிழைப்பேனோ எந்த நின்னருட்கே, பித்தானேன் மெத்தவும் நான் பேதை பராபரமே என்பார் தாயுமானவர். அன்பர்களே, இன்று காலை 9:30 அளவில் நமது திருக்கோவிலில் குலதேவதை கிராம தேவதை பூசை நடைபெற ஏற்பாடுகள் செய்துள்ளோம். கும்ப பூசை, காலபைரவர், மதுரை வீரன், முனீஸ்வரர் ஹோமம், பூர்ணாகுதி, அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை என இந்த விழா இன்று காலை 9:30 நடைபெறும். அன்பர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு உங்களது குலதெய்வதையின் அருளை பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். குலதெய்வ வழிபாடு ஒரு விளக்கம். நம் முன்னோர்கள், அதாவது நம் தந்தை வழி பாட்டன் பாட்டிமார்கள் வணங்கி வந்த தெய்வம்தான் நம் குலதெய்வமாகும். இந்த தந்தை வழி பாட்டன்மார் வரிசையில் மிகப்பெரிய ஒழுங்கு ஒன்று இருப்பதை கூர்ந்து கவனித்தால் உணரலாம். அதுதான் கோத்திரம் என்னும் ஒரு ரிஷியின் வழிவழிப்பாதை. இந்த உலகத்தில் 1000 கோவில்கள் இருக்கின்றன. அந்த கோவில்களுக்கு 1000 பேர் போயிருக்கலாம், போகாமலும் இருக்கலாம். ஆனால் குலதெய்வ கோவிலுக்கு நாம் பக்தி என்கின்ற ஒன்றை அறிவதற்கு முன்பே நம் தாய் தந்தையரால் அங்கு கொண்டு செல்லப்பட்டு முடிக்காணிக்கை என்ற முதல் மொட்டை மற்றும் காதுகுத்து என்று தொடர்ந்து வணங்க வைக்கப்படுகின்றோம். இதன்படி பார்த்தால் குலதெய்வத சந்நிதியில் சென்று நாம் நிற்கும் பொழுது நம் பரம்பரை வரிசையில் போய் நிற்கின்றோம். இந்த வரிசை தொடர்பை வேறு எங்காவது எந்த விதத்திலாவது உருவாக்க முடியுமா? அது மட்டுமல்ல, ஒரு மனிதனின் பிறப்புக்கு பின்னே இப்படி ஒரு பரம்பரை வரிசை இருப்பதை நினைக்கக்கூட தெரியாமல் அதிகபட்சம் 2 பாட்டன் பாட்டி பேருக்கு மேல் தெரியாமல் அல்லவா நம் வாழ்க்கை போக்கு உள்ளது. ஒரு குடும்பத்தை பொறுத்தவரையில் அந்த இறை சக்தி குலதெய்வமாக அவர்களுக்கான ஒரு பெயரில் வெளிப்படுகின்றது. அதுவும் யாரால்? நம் முன்னோர்களால். அவர்கள் யார்? நம்முடைய தொடக்கங்கள். நாம் யார்? அவர்களின் தொடர்ச்சி. மொத்தத்தில் நாம் வேறு, அவர்கள் வேறில்லை. இந்த வழிப்போக்கில் ஒருவர் மூட்டை மூட்டையாக புண்ணியத்தை கட்டியிருக்கலாம், இன்னொருவரோ பாவம் கூட பண்ணியிருக்கக்கூடும். நாம் அங்கே போய் நின்று நம் பொருட்டு பிரத்யோகமாக வெளிப்படும் இந்த இறை சக்தியை தொழும் பொழுது அவர்களும் பிரித்துக்களாக விண்ணில் இருந்து பார்க்கின்றார்கள். நாமும் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். குறைகள் தீர்க்கும் குலதெய்வ வழிபாடு. குலத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வம் ஆகும். குலதெய்வத்தினை குலதெய்வதை என்றும் அழைப்பார்கள். தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வம் ஆகும். எத்தனை தெய்வங்கள் இருப்பினும் எல்லாவித பூசைகள் மற்றும் வழிபாடுகளிலும் குலதெய்வத்திற்கே முதலிடம். குலதெய்வமே நமக்கு எளிதில் அருளை தரும். மேலும் மற்ற தெய்வ வழிபாடுகளின் பலன்களையும் பெற்றுத்தரும். குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே காணப்படும். ஆனால் அதன் சக்தியை அளவிட முடியாது. சிறு தெய்வம் என்று அலட்சியப்படுத்தவும் கூடாது. யமன் கூட ஒருவரின் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றுத்தான் உயிரை எடுக்க முடியும். நம்மில் பலர் இஷ்ட தெய்வங்கள் அல்லது இஷ்ட தெய்வங்களை வணங்குகின்றோம். அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் ஆகாது. இஷ்ட தெய்வமும் குலதெய்வத்திற்கு கீழேதான். மற்ற தெய்வங்களும் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றே அருளை வழங்க முடியும். குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களின் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் ஆகும். அந்த புண்ணிய ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணிக்காக்கும் வல்லமை படைத்தவை. எனவேதான் அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன. குலதெய்வங்கள் கர்ம வினைகளை நீக்க வல்லவை. யாருக்கு கர்ம வினைகள் மிக அதிகமாக இருக்கின்றதோ அவருக்கு குலதெய்வமே தெரியாமல் போவதும் உண்டு. குலதெய்வம் தெரியாதவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு உரையில் காலபைரவர் சன்னதிக்கு சென்று அர்ச்சனை செய்து தங்களின் குலதெய்வத்தை காட்டும்படி காலபைரவ பெருமானை வேண்டிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்து வரும் காலத்தில் காலபைரவர் தங்களின் குலதெய்வம் பற்றிய அறிய வைப்பார். யாராவது அவரவர் குலதெய்வத்தை பற்றி உங்களுக்கு தகவலும் தரலாம், அல்லது கனவில் தங்களின் குலதெய்வம் பற்றிய விவரம் கிடைக்கும். எனவே உங்கள் குலதெய்வத்தின் கோவிலுக்கு அடிக்கடி அல்லது இயன்ற பொழுது சென்று அபிஷேகம் ஆராதனை செய்யுங்கள். அந்த கோவிலுக்கு உதவுங்கள். பூஜை நடைபெற ஏற்பாடுகள் செய்யுங்கள். பிறகு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை போக்கை. சரி, நமக்கான தெய்வங்கள் எவை? வீட்டுத் தெய்வம். தங்களுக்கு வழிகாட்டியாய் விளங்கி வாழ்ந்து மறைந்த முன்னோர்களையே கன்னியாக இருந்த நிலையில் வாழ்ந்து மறைந்த பெண்களையே தங்கள் வீட்டு தெய்வமாக வழிபாடும் மரபு காணப்படுகின்றது. இது பெரும்பாலும் பெண் தெய்வமாகவே இருக்கும். இதனை வீட்டு சாமி, குடும்பத் தெய்வம், கன்னித்தெய்வம், வாழ்வரசி என்றும் கூறுவது உண்டு. அடுத்தது குலதெய்வம். ஒரு குறிப்பிட்ட மூதாதையின் மரபில் தோன்றியதன் வாயிலாக ஒருவருக்கொருவர் உறவு கொண்டுள்ள குழுவே குலம் ஆகும். இரத்த உறவுடைய பங்காளிகள் ஒரே குலத்தவராக இருப்பார்கள். குலதெய்வத்தை வணங்கினால் கோடி நன்மை உண்டு என்றும், குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்காத என்ற பழமொழிகள் குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்தை உணர்த்தும். பூப்பு சடங்கு, திருமணம், காதணி விழா அழைப்புதல்களில் குலதெய்வத்தின் பெயர் தவறாது இடம்பெறுவதை நீங்கள் காணலாம். அடுத்தது இன தெய்வம். பல குலங்கள் சேர்ந்தது ஒரு இனம், ஒரு சாதி என்று கூறப்படும். ஒரு குறிப்பிட்ட சாதிக்கென்று உள்ள தெய்வங்கள் இன தெய்வங்கள். இன சார்பு தெய்வங்கள் சாதி தெய்வங்கள் என்ற பெயரில் வழங்கப்பட்டு வருகின்றன. ஒரு குறிப்பிட்ட இனத்தாரின் தனித்துவத்தை காட்டும் வகையில் இந்த தெய்வங்களின் வழிபாடு சிறப்பாக அமையும். மிகுதியும் பெண் தெய்வங்களே இன தெய்வங்களாக இருக்கும். ஒரே மரபு வழிபட்ட குலத்தாரை ஒன்றிணைக்கும் சக்தியாக இன தெய்வங்கள் விளங்குகின்றன. அடுத்தது ஊர் தெய்வம் அல்லது காவல் தெய்வம். வீட்டை காப்பது வீட்டு தெய்வம், குலத்தை காப்பது குலதெய்வம், இனத்தாரை காப்பது இன தெய்வம் என்றாலும் ஒரு ஊரில் வாழும் மக்கள் அனைவரையும் காப்பது ஊர் தெய்வமே ஆகும். ஊர்சாமி, ஊர் தெய்வதை, கிராம தெய்வதை, ஊர்காவல் தெய்வம் என்ற பெயர்களில் இவை குறிப்பிடப்படுகின்றன. ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து ஊர் தெய்வங்களுக்கு மிகவும் விமர்சையாக பெரிய கும்பிடு நடத்துவார்கள். தமிழக கிராமங்களில் நீங்கள் வலம் வந்தால் மேற்கூறிய தெய்வங்களை அடையாளம் காணலாம். நமது திருக்கோவிலில் மதுரை வீரன் கிராம தெய்வதையாக அமைந்துள்ளார். வெகுசன தெய்வங்கள் சாதி, மதம், மொழி என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் சென்று வழிபடும் வகையில் அமைந்த சிறு தெய்வங்களை இங்கு வெகுசன தெய்வங்கள் என்ற பெயரில் விளங்கப்படுகின்றன. சிறு தெய்வ வழிபாட்டிற்கும் பெருந்தெய்வ வழிபாட்ட மரபிற்கும் இடைப்பட்ட ஒரு கலப்பு வழிபாடுதான் இவை. ஒருவரது குலம் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்ற வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு மிகவும் மிகவும் அவசியம். குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களில் அருள் கிடைக்காது. குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நம் குலம் சிறப்பதோடு குடும்பமும் மேன்மை பெறும். குலதெய்வங்கள் மனம் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிப்பதால் குடும்பங்கள் பல்வேறு துன்பங்கள், துயரங்கள், இடையூறுகளில் இருந்து காக்கப்படும். எனவே அன்பர்களே, இன்று காலை நமது திருக்கோவில் வந்திருந்து இந்த குலதெய்வதை, கிராம தெய்வதை, காலபைரவர் அருளை பெற்று இன்புற்று வாழும்படி உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
ஆறுமுகனின் பன்னிரு கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்க கால நூற்கள். வேல் பூசிக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமைய பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள், பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
ஆடு வாகனம் எப்படி வந்தது என்பதை பற்றிய ஒரு சிறு செய்திதான் இது. திருக்கைலாய மலையை அடைந்த குமரக்கடவுள் அங்கே 109 வீரர்களும் துதிக்க எழுந்தருளினார். அத்தருணத்தில் நாரதர் கங்கை சூடிய நாதருக்கு உவகை உண்டாகும்படி ஒரு வேள்வி செய்ய ஆசைப்பட்டார். அந்தனர் இந்திரன், அருந்தவர், அரண், அரி முதலியோரோடு பூ உலகின் கண் யாகத்திற்கு இடம் வகுத்து வேத ஆகமத்தின்படி யாகம் செய்ய தொடங்கினர். யாகம் நடந்து கொண்டிருந்தது. சமித்துகளும் உரிய பொருட்களும் இடப்பட்ட யாகத்தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. ஆனால் என்ன நடந்தது? மந்திர உச்சரிப்பு மாறுபட்டது. உடனே யாக அக்னி நின்று செவ்வானம் போன்ற நிறத்துடன் ஓர் ஆட்டுக்கடா எழுந்தது. இதை யாருமே எதிர்பார்க்கவில்லை. அந்த கோர வடிவத்தையும் பெருஞ்சினத்தோடு அகோரமாய் செய்யும் ஆரவாரமும் கண்டு அஞ்சினர். யாக தீயினின்று சிலிர்த்து எழுந்த ஆட்டுக்கடா இங்குள்ள அனைவரையும் அழித்து வதைப்பேன் என்பது போல் புறப்பட்டது. 8 திசையிலும் உள்ள மலைகளும் அசைந்து ஆடும்படி ஆர்ப்பரித்து தலையை சாய்த்து வைரத்தின் பளபளப்பிற்கு நிகரான கொம்புகளால் கீறி புழுதியை கிளப்பியது. யாக முடிவனைப் போல் சண்ட மாருதமும் வடவாக்கியனும் ஊழி தீயையும் குளிர வைக்கும் 7 மேகங்களும் 7 கடல்களும் ஒன்று கூடி முழங்கி சீறி குதித்து துள்ளி வருவதைக் கண்ட யாவரும் நடுநடுங்கினர். உயிர் பிழைத்தால் போதுமென்று மனம் கலங்கி ஓடினார்கள். அப்படி ஓடியவர்கள் ஆட்டுக்கடா சினம் கொப்பளிக்க துரத்தி ஓடி சிலரை குத்திக் கொன்றது. ஓடிய வேகத்தில் சிலரது கால்கள் ஒடிந்தன. சிலர் குடல்கள் கிடியப் பெற்று கிடந்தனர். சிலர்களின் கரங்கள் ஒடிந்தன. இவ்வாறு அந்த ஆட்டுக்கிடாவானது துரத்தி துரத்தி விரட்டி விரட்டி உயிர்களை துன்புறுத்தி உலகமெல்லாம் உலாவியது. ஆகாயத்தில் பாய்ந்து சூரிய சந்திரர்களின் தேர்களை அழித்தது. தேர்களில் பூட்டிய குதிரைகளுடன் போர் புரிந்தது. எதிர்ப்பட்டவர்களை கொம்புகளால் குத்தி கொன்று குவித்தது. திசைகள் சுழல தெரிந்தது. இப்படி ஒரு பயங்கரத்தைக் கண்டு அஞ்சிய சகலரும் அடைக்கலம் பெற வேண்டி கைலை மலையை நோக்கி விரைந்தனர். கண்ணுதர் கடவுளான சிவபெருமான் வீற்றிருக்கும் கைலை மலையை அடைந்து திருமலையில் ஏறும் பொழுதே அங்கே சகல ஆற்றலும் தந்தருளவல்ல எந்தை கந்தவேள் எழுந்தருளியிருப்பதை கண்டனர். அவர்கள் அடைந்த பேரன்பத்தை என்னவென்பது? சந்திரனை கண்டு பொங்கும் சமுத்திரம் போல் உள்ளம் மகிழ்ந்தனர். நாம் 5 சிவனாரிடம் செல்ல வேண்டாம், 6 சிவனாரிடம் செல்லலாம் என்று முடிவு செய்தனர். 109 வீரர்களுடன் திருவிளையாடல் புரிந்து கொண்டிருக்கின்றார். செய்களின் குறைகளை நீக்க தாயானவள் பறிந்து வருவது போன்று நமது இன்னல்களை நீக்க திருமுருகனார் நம் கண்ணெதிரே எழுந்தருளி இருக்கின்றார். இவர் சிறுவரல்லர். இந்திரன் முதலிய இமையவர்களின் உயிரை பறித்து மீண்டும் கொடுத்து எழுப்பிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியவர். இவரே முழுமுதற் கடவுள். நமது இன்னல்களை எளிதில் நீக்குவார். இவர் சரண கமலத்தைக் கண்டு கரணங்கள் ஒடுங்கி போற்றி என்று நிகழ்ந்தது என்று கூறி புகழடைவோம் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். நம்பினார்க்கு அருள் புரியும் எம்பிரான் திருமுன் சென்று அப்பரமபதியின் பங்கைய தாள்களை வணங்கி அடியற்ற மரம் போல் விழுந்து ஓலமிட்டனர். மூவர்கள் முதல்வா ஓலம், முக்கண்ணன் புதல்வா ஓலம், சேலலங்கொடியாய் ஓலம், சிறந்த சிற்பரனே ஓலம், தேவர்கள் தேவா ஓலம், தெய்வ நாயகனே ஓலம், ஆலமுற்று அருள்வாய் ஓலம், அறுமுக ஓலம் ஓலம் என்று ஓலமிட்டனர். யாகம் செய்ததையும் யாகத்தில் இருந்து ஆடு ஒன்று வெளிப்பட்டு அனைவரையும் அழிக்க முயல்வதையும் கந்த பெருமானிடம் கூறி கதறினார்கள். கந்தவேள் அவர்களுடைய துயரத்தை கேட்டு அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் என்று அபயத்தை கொடுத்தார். இவர் வார்த்தை நாரதர் முதலியோர் கவலையை ஒழிக்கச் செய்தது. அறுமுக சிவனார் அறியாது ஏது உண்டோ? இருப்பினும் என்ன யாகம் செய்தீர்கள்? அதிலிருந்து ஆடு ஏன் வந்தது என்று விவரமாக கூறுங்கள் என்றும் அறியாதவராக கேட்டார். ஐயனே, நாங்கள் வேத விதிப்படி ஒரு யாகம் செய்தோம். அந்த யாக குண்டத்திலிருந்து ஒரு பெரிய ஆட்டுக்கடா வெளிவந்து உலகையே அழிக்க முற்படுகின்றது. விண்ணிலும் மண்ணிலும் பல உயிர்கள் மாண்டு கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு நாழிகைக்குள் அனைத்து உயிர்களும் மாண்டு விடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுவிட்டது. தாங்கள்தான் புகலிடம் என்று ஓடோடி வந்திருக்கின்றோம். எங்கள் துயரை தீர்த்து காத்தருள வேண்டும் என்று வேண்டி நின்றார்கள். ஆறுமுக சிவனார் அவர்கள் மீது திருவருள் நோக்கச் செய்து அபயக்கரம் அமைத்து தேற்றினார். அவருடைய ஆங்கியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்து வீரபாகு தேவரை பார்த்தார். வீரபாகு தேவா, யாக அக்னியின் தோன்றி இவர்கள் யாகத்தையும் உயிர்களையும் அழித்தும் எங்கும் தெரிகின்ற அவ்வாட்டுக்கடாவை பிடித்து இழுத்து கொண்டு வா என்று பணித்தருளினார். வீரபாகு தேவர் ஆட்டுக்கடாவை தேடிச் சென்றார். அச்சமயம் ஆட்டுக்கிடாவானது கீழே உலகினுக்கும் சென்று அங்குள்ளோரையும் வதைத்து பின்னர் பிரம்மலோகமான சத்திய லோகத்திற்கு வந்தடைந்தது. எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்ற ஆட்டுக்கடா நான் அல்லவா பெரியவன் என்று இருமார்ந்து ஆரவரித்தது. அதே சமயத்தில் வீரபாகத்தேவர் பூமி உள்ளிட்ட கீழ் ஏழு உலகங்களிலும் மேலுலகங்களிலும் ஆட்டுக்கடாவை தேடி வந்து அங்கேயும் காணாமல் பிரம்மலோகத்திற்கு வந்தார். அங்கே வடவா முகாக்கினியின் அநேக ஆயிரம் யோசனை தூரம் பறந்து வளர்ந்தாற் போன்ற உடலையும் தீக்குழுந்து நீண்டார் போன்ற நாக்கையும் ஆலகாலம் விடம் போன்ற கொம்புகளையும் இடிக்கும் போல் ஒலிக்கும் குரலையும் வைர ஊசி போன்ற வால் மயிர்களும் உடைய ஆட்டுக்கடாவை கண்டார். அவரை கண்டதும் ஆட்டுக்கடா சீறி சினந்து எதிர்த்து வந்தது. வீரவாகத்தேவர் சிறிதும் அஞ்சாது அவ்வாட்டுக்கடா அஞ்சும் வண்ணம் வேகமாய் விரைந்து போய் அதன் கொம்புகளை பற்றி கரகரவென சுற்றி சத்தம் உண்டாகும்படி இழுத்து போனார். அந்த வேகம் திரு கைலாய மலை போகும் வரை இருந்தது. கைலை மலை அடைந்ததும் ஆறுமுகச் செம்மல் முன்பு போய் அந்த ஆட்டுக்கடாவை நிறுத்தினார். குமரக்கடவுள் அது கண்டு புன்முறுவல் பூத்தார். தேவர், முனிவர், திசைமுகன், திருமால் முதலானவரை நோக்கினார். ஆட்டுக்கடா எம்மிடம் வந்தது, இனி சிறிதும் அஞ்ச வேண்டாம், பூமிக்கு சென்று நீங்கள் தொடங்கிய யாகத்தை இனிதே முடியுங்கள் என்று கூறி அருளினார். அனைவரும் அதை கேட்டு பரவசப்பட்டு துன்பத்தில் நின்று விடுபட்டவர்களாக இன்பச் சுனையில் மூழ்கியவர்களாக ஆனந்தப்பட்டு ஆறுமுகனை வணங்கினார்கள். அருகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
கற்பகமே உனையன்றி துணையா